இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, ஆதாம் இடறி விழுந்தபடியினால் ஆதாமுடைய சந்ததி, அப்படி என்றால் மனுக்குலம் எப்படி இன்றைக்கு இடறி விழுந்து கொண்டிருக்கிறது. ஆதாம் இடறி விழுந்ததை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டு நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களை இன்றும் இடறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களில் முதலாவது நாம் அறிய வேண்டியது, ஆவிக்குரிய மரணம் எப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சால் நம்முடைய ஆவிக்குரிய மரணம் நடக்காதபடி நாம் காத்துக்கொள்ளலாம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களில் எப்படி இடறுதல்கள் வருகிறது அப்படின்னா, எப்படி நாம் இடறி விழுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியானபடி நடக்க முடியாதபடி நாம் அப்பப்போ தடுக்கி விழுந்துடுறோம், அப்படி என்னென்ன காரியங்களை மனுஷன் இன்றைக்கு இடறி விழுந்து கொண்டு இருக்கிறான். மனுஷன் இவன் இடறி விழுகிறது மட்டும் இல்லாமல் மற்றவனையும் இடறி விழுவாப்பான். ஒருத்தன் இடறி விழுந்துட்டானா அவனை தூக்கிறதுக்கு 4 பேர் வரணும். அப்போ ஒன்று அங்கேயே வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஐயோ ரசிக்க மாட்டேங்கிறாரு, பின்மாற்றத்தில் போயிட்டாரு, அவருக்காக ஜாமன்னு உடனே உட்காந்து அவருக்கு வேண்டி ஜாமன்றக்கு உட்காந்துப்பாங்க. இப்படி தானும் இடறி விழுந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறையும் இடறி விழ செய்து தன்னுடைய ஆவிக்குரிய நண்பர்களையும் இடறி விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி மனுஷனுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் இடறுதல்கள் வருகிறது. மத்தேயு 18:9 வாசிப்போம். போதும் இங்கே முதலாவது பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய சரீரத்தில் 5 விதமான அவயவங்கள் அவனுக்கு இடறல் பண்ணுது. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கண், 2வது பார்த்தீங்கன்னா கை, 3வது கால், 4வது அவனுடைய சாப்பாடு, 5வது இருதயம். இந்த 5 காரியத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். முதலாவது கண், மனுஷனுடைய கண் வந்து அவனுக்கு இடஞ்சல் பண்ணுது. மார்க் 9:47-50 வாசிப்போம். போதும். மத்தேயு 5:29 மத்தேயு 5:29 போதும். இங்க பாத்தீங்கன்னா கண் வந்து மனுஷனுக்கு இடறல் பண்ணுது, அவனுடைய கண் அவனுக்கு இடறலை உண்டாக்குகிறது. இப்படி வாசிட்டு வாசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரத்தில் எந்த கண் இடறல் பண்ணுதுன்னா வலது கண். 2 கண்ணில் வலது கண் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணுது. என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? எப்படி வலது கண் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுது? 2 பார்க்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு வலது கண் தான் உனக்கு இடைஞ்சல் பண்ணுதுங்கிறாரு. அப்போ இதில் ஒரு ஞான அர்த்தம் இருக்குது. இடது கண் வந்து எப்போவுமே கெடுதல் பண்ணிட்டு தான் இருக்குது, அது கெட்டு போச்சு அவ்வளோதான். இந்த பக்கம் பார்க்காதனா அந்த பக்கம் தான் பார்ப்பான், அதனால் ஒரு கண் முடிச்சு போச்சு. ஆனால் நல்லா பார்க்குற கண் வலது கண், அந்த நல்லா பார்க்குற கண் இப்போ வந்து இடதில் பண்ணுது. சோத்ரம் இல்லை இல்லை, இல்லாமல் இருக்கிறது வேற, இல்லாமல் இருக்கிறது குருட. சோத்ரம் வலது கண் எப்படி மனுஷனுக்கு இடத்துல உண்டாக்குது? இது வரைக்கும் இந்த காரியம் நான் பேசவே இல்லை. இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சு, சொன்ன மாதிரி 7 வருஷத்தில் இந்த டாபிக் எடுக்கவே இல்லை. இப்போ இடத்துல டாபிக் இன்னும் 6 மாதம் போகும்னு நினைக்கிறேன், அவ்வளோ நிறைய டாபிக் இருக்குது. வலது கண் எப்படி மனசுக்கு இடம் உண்டாக்குது? அப்படி கிடையாது. சோத்ரம் எப்படி இடைதல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பாப்பா எப்படின்னு. எசேக்கியேல் 33:13 பாருங்க, இங்க வந்து வலது கண் ஒரு மனுஷனுக்கு இடைதல் பண்ணுது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு புரியும். சோத்ரம் என்ன எப்படி புரிஞ்சிருக்கிறான்? வலது கண்ணு சொன்னாவே, வலது கண்ணா என்ன அர்த்தம்? வலது கண்ணா இங்கிலீஷ்ல ரைட்னு அர்த்தம். ரைட்னா ரைட்
தான்,
நீதி இல்லைங்களா? இந்த வலது கண் என்ன பண்ணுதுன்னா அந்த நீதியை நம்பி ஒரு கெட்டது பண்ணுது. இல்ல, தன்னுடைய நன்மையை நம்பி நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறேன், அதனால ஒரு கெட்டது பண்ணா அது ஒண்ணும் பாதிக்காது. சோத்ரம் அப்போ தன்னுடைய நீதியை நம்பி, தன்னுடைய தரிசனத்தை நம்பி, தனக்கு எது நல்லதுன்னு சொல்லி தெரியுதோ அதையும் நம்பி அது செய்யும்போது வந்து நிறைய சமயத்தில் வந்து தீமையாக மாறிடுது. லூக்கா 11:33-36
வைக்காமல் உள்ளே வருகிறவன் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடையாது இராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார்.
இங்க பாத்தீங்கன்னா கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணுனா சரீரத்தை வழிநடத்துகிற ஒரு விளக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை வழிநடத்துவது எது? கண். அதனுடைய அர்த்தம் இல்லை, நம்ம தரிசனம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தரிசனம், இது செஞ்சால் நல்லதாக இருக்கும், இப்படி போனால் இந்த வழி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு நன்மையாய் தெரிகிற காரியங்களை வச்சு அவன் முன்னுக்கு போகிறான். ஆனால் அந்த விளக்கு எரியுதான்னு பார்க்கறது இல்லை. ஆனால் விளக்கு இருக்குதுன்ட்டு போகிறான். அந்த விளக்கு போக போக என்ன ஆகுது? அமைஞ்சு போயிடுது. அப்புறம் நன்மைன்னு சொல்லி நினச்சி செய்கிறான், அது தவறாக போயிடுது. அப்போது வலது கண் உனக்கு இடைஞ்சல் உண்டாக்கினால் அப்படின்னா நீ நல்லதுன்னு சொல்லி நினச்சிருக்கிறது உனக்கு இடைஞ்சல் உண்டாக்கினால், அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய தரிசனம் உனக்கு இடைஞ்சல் உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடுங்கி போடுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிகிறத நீ பிடுங்கி போட்டுரு. உனக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிஞ்சதை செஞ்சீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் போய் முடியும். அப்போது யாருக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிகிறத செய்யணும்? மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிகிறத செய்யும்போது என்ன ஆகுது? பிரச்சனை ஆகுது. ஆமாம், முதல்ல தேவனுடைய வார்த்தையின்படி எது நல்லதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி நம்ம செஞ்சோம்னா நம்ம இடற மாட்டோம். இப்போ ஏமாள் எப்படி இடறி வந்தான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனார். ஆனால் ஏமாள் என்ன எப்படி இடறி வந்தா? ஆமாம், அது தன்னுடைய புசிப்புக்கு ஏற்றது, அது கண்கள் இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. ஆனா சாத்தான் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போயிட்டான். அங்க பார்வைக்கு இன்பமா இருக்கு. எந்த பார்வைக்கு? வலது கண்ணுடைய பார்வைக்கு இன்பமா இருந்திருக்கு. அப்ப தனக்குன்னு ஒரு நல்லதுன்னு தெரிஞ்சிருக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறத நம்பி ஏவாள் வந்து தன்னுடைய பார்வைக்கு நன்மையாக இருக்குன்னு சொல்லி நினச்சி அது புத்தியை தெளிவிக்கிறேன்னு சொல்லி தெளிஞ்சு புத்தி தெளிஞ்சு என்னாச்சு, அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இழந்து அவங்க வந்து தள்ளப்படுறதுக்கு ஆளாயிட்டாங்க.
தேவன் கட்டளையிட்டதே வந்து ஆதாமுக்கு தான் சொன்னாரு, இடையில எப்படி அதுக்கப்புறம் தான் கட்டளையிட்ட பிற்பாடு தானே வந்து ஏவாளை படைச்சாரு.
ஆமாம்,
அது எப்படி இந்த விஷயம் வந்து ஆதாம் சொல்லியிருக்கணும் இல்லையா?
ஆமாம் சொல்லியிருக்கணும், அதை வாசிங்க பார்ப்போம் எப்படி ஆதாம் சொன்னாரோ இல்லையான்னு பார்த்துருவோம்.
முதலத்தை
ஆனாலும் தோட்டத்தின் அருகில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்
என்றார். தெரிஞ்சு போச்சுங்க, ஆதாம் சொல்லியிருக்கானே இல்லையா? நிறைய பேர் ஆதாம் வந்து ஏவாளுக்கு சொல்லலாம் பாங்க, இங்க சொல்லியும் போட்டு கடைசியில கூடையும் ஒன்று ஒன்று தொடங்க வேண்டான்ட்டார்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ வந்து ஆதாம்கிட்ட கேட்டு கூட வந்து ஒரு இதை வந்து சேர்த்துருக்காங்க, தொடவும் கூடாதுன்னு ஆதாம் சொன்னாரு இல்லை, தொடவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ ஆதாம்கிட்ட இருக்கிற செய்தியை வந்து ஏவாள் கேட்டிருக்கிறாங்க, கேட்டுட்டு அதை பக்கத்துலேயே போய் தொட்டு பார்த்தா பிரச்சனையுன்னு சொல்லிட்டு அதையும் கூட சேர்த்து சொல்லியாச்சு. அப்போ ஏவாளுக்கு தெரியாதுன்னு சொல்றது வந்து அது வந்து சரியான பதில்
இல்லை.
ஆமாம் பிடிக்கும். அப்படி வந்து நம்ம வந்து இப்போ என்னென்ன நம்முடைய தரிசனம் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி இப்படி இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா அதை வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அது தவறாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிருக்கிற காரியங்கள் வேறு, தேவனுடைய காரியங்கள் வேறு. சரி இப்போ சப்ஜெக்ட் வருவோம். இப்போ கண் வந்து நம்மளுடைய இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருந்து போயிடும். அப்போ கண்ணுடைய வந்து வெளிச்சம் மரக்கால் மேலே அந்த விளக்கு வைக்கணும். அப்போ உயரமா இருக்கும்போது அது எல்லாத்துக்கும் தெரியும். ரோமர் 7:12-13 வாசிப்போம். ரோமர் 7:12-13
ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று, அப்படி அல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும் படித்து அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படி அப்படி ஆயிற்று.
போதும். இங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னால மனுஷன் தன்னுடைய பார்வைக்கு எது நல்லதா இருக்குதோ அது பண்ணிக்கலாம். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்லும்போது அப்போ மனுஷனுக்கு நன்மையாக தெரிகிறது, இங்கே பாவமாக மாறுது. இல்லை இல்லை, ஆதாம் காலத்தில் இல்லை, ஆதாம் காலத்துலேருந்து மோசை வரைக்கும் மனசாட்சி பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களும் ஆண்டவர் மனசாட்சியில் ஒரு மனுஷனும் கொடுத்துருக்காரு. மோசைக்கு எழுதி கொடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 10 கற்பனையில் மனசாட்சியில் இருக்கிறத ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. அப்போ பவுல் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து அதை விளக்கமாக சொல்லிட்டு வர்றாரு, நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்தும் மனசாட்சியிலே கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொண்டால் அவர்கள் நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறவர்கள் என்று காட்டுகிறார்கள் சொல்லிட்டு. அப்போது மனுஷனுடைய தரிசனம் அவனுடைய சொந்த பார்வைக்கு நன்மைன்னு சொல்லி தெரிகிறத செய்ய போய் முதல்ல என்ன பண்ணுறான், இவன் இடறி விழுகிறான். அதுக்கப்புறம் முதல்ல ஏவாள் இடறி விழுகிறாங்க, அதுக்கப்புறம் அதான் புருஷன், அதுக்கப்புறம் பிள்ளைங்க சந்ததி. அப்போ முதல்ல யாருக்கு தெரியுதுன்னா ஏவாளுக்கு தான் நல்லா தெரியுது. ஆமாம், சபைக்கு தான் நல்லா தெரியுது. சபை முதல்ல இடறி விழுகுது, அதுக்கப்புறம் நீதிமான்கள் இடறி விழுகிறாங்க, சபைக்கு புதுசாக வர்றவங்களும் அதே மாதிரி தான் இடறி விழுகிறாங்க. அப்படி மனிதனுடைய சுயமான தரிசனங்கள் அவனுக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிகிறத நினச்சி அவன் போனானா அவன் இடறி விழுகிறான். இப்படி வேதத்தில் வந்து அநேக பரிசுத்தவான்கள் தனக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிஞ்சு போய் இடர் விழுந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. யாராவது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், தன்னுடைய நீதியை நம்பி அநியாயம் செய்து அநேக ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள். சாலமோன், நான் ஆண்டவருக்கு தேவாலயத்தை கட்டினேன், எனக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், அந்த ஞானம் வந்து தேவனுடைய கற்பனையில் மீறி செயல்படும் பொழுது அவனையும் ஆண்டவர் தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் கட்டின தேவாலயத்தையும் இடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்தது யார் யார் விழுந்தது? சவுல் நீதியை நம்பி இடறி விழுந்தானாங்க. தேவனுடைய கற்பனையே மீறினா, ஆனால் தன்னுடைய நீதியை நம்பி இடறி விழுந்தவங்க. தாவீது தன்னுடைய நீதியை நம்பி இடறி விழுந்தான். ஆமாம், தன்னுடைய நீதியை நம்பி இடறி விழுந்தது தாவீது. இன்னைக்கு அப்படி நிறைய பேர் நிறைய நீதி செஞ்சிட்டான்னு சொல்லிட்டா, நாம் வந்து பெரிய நீதி செஞ்சிட்டா சின்ன தப்பு செஞ்சா தெரியாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் இடறி விழுகிறாங்க. ஆமாம், மாற்றுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் இடறி விழுந்தது யார், யாருக்கா தெரியுமா? இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா உசியா. தன்னுடைய நீதியை நம்பி அவன் என்ன பண்ணான்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களும் சபைகளில் பூந்து, ஆமாம், ப்ரேயர் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் அவன் இடறி விழுவான், அவன் கூட சேர்ந்து மற்றவனும் இடறி விழுவாங்கிறது இங்கே முதல்ல முன்னால் நிற்கிறவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவன் இடறி விழுகிறனால தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து நில்லு, அப்போ தான் நீ உன்னுடைய பதவி போகும். ஆமாம், அப்போ தான் உனக்கு எம்எல்ஏ பதவி போகும், எம்பி பதவி போகும், உனக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நீ இழக்கணும்னா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல்
பண்ணிடுறான்.
ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் அரசியல்வாதி இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இதனுடைய பிரச்சனை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ முதல்ல வந்து அவங்க சொல்லணும், தேவனுடைய வார்த்தை வந்து பரிசுத்தமானது, அதுக்கு ஒரு நிபந்தனையோடு தான் வந்து நம்ம அதை கை கொள்ளணும், அதே மாதிரி நிபந்தனையோடு தான் மற்றவங்களுக்கு அது போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையை நாம் சொல்லி கொடுக்கணும். முதலாவது அதை விட்டு போட்டு பண்டிகைகளுக்கு முன்னால் முத்த போட்ட மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ இதை பேசு அதை பேசுன்னு சொல்லிட்டு பேச வச்சு ஊழியக்காரனையும் இடறி விழுகிறான், பேச வச்சவனையும் இடறி விழுகிறான், அதை கேட்குற ஜனங்களும் இடறி விழுகிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, பட்டியல் நிறைய இருக்குது. எடுத்தோம்னா அப்புறம் நீ இடம்லாத்த இருந்துட்டு இருக்கு மொத்தமாகவே. ஒன்று கொரிந்தியர் 8:1 ஒன்று ரெண்டு வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8:1 ஒன்று ரெண்டு.
விக்கிரங்களுக்கும் படைக்கப்பட்டவைகள் குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்றும் நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி உறுத்தியை உண்டாக்கும். ஒருவன் தன் ஏதோனை ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் இல்லை, இன்னும்
அறியவில்லை. ஏதாவது எனக்கு தெரியும் இது நல்லதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தானா, அவன் இன்னும் அறிய வேண்டியபடி அறியல. அதனால அவனுடைய சொந்த அறிவுல போய் அவன் வழி
கொள்கிறான்.
இல்லை இல்லை, சரண்டர் இல்லை. தேவனுடைய நன்மை என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சினா, தனக்கு நன்மைன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா எல்லாம் நன்மை தான். சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு போனால் எல்லாமே நன்மை தான் நம்மளுக்கு. அவனை குடிகாரனை விடக்கூடாது, திருடுறவனை விடக்கூடாது, அப்படி எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? அப்போ தேவனுடைய அதிகாரங்கிறது வந்து வீணாக போயிடும். அப்போ மனிதனுக்கு நன்மையாக தெரிகிற காரியங்களை செய்யறதுக்கு போனோம்னா பிரச்சனை வரும் அதில். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியம் அல்லது தேவனுக்கு நன்மையான காரியம் என்னங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேதத்தை வாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:1-6.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரைகளை மறுபடியும் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திருமணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானாபுரனாகிய நாத்தான்வேலும் செபதியின் குமாரனும் அவருடைய சீஷர்கள் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள்.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூட கடைசி வரைக்கும் ஊழியத்தில் இருந்து அற்புத அடையாளங்களை பார்த்து இருந்த எல்லா ஆட்களும் இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுதளிச்சாலு. ஆமாம், ஆண்டவர் உயிர் தெழுகிற காரியத்தை மறந்தே போயிட்டாங்க. மறந்து போனதுக்கப்புறம் அப்போ மகதலேனா மரியாள அதை தேடி போனாங்க. அப்புறம் ஆண்டவர் உயிர் தெழுந்து தரிசனமானார். ஆண்டவர் தரிசனமானது அவங்க போய் சொல்கிறாங்க. திரும்பவும் ஆண்டவர் ரெண்டாவது அளவு தரிசனமாகிறாரு. ரெண்டு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தும் கூட அந்த தரிசனம் வந்து அவங்களுக்கு புரியல. அப்போ மூணாவது தடவை வந்து ஆண்டவர் இவங்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பெற்று ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து இருக்கிறவங்களும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்களா போயிட்டு இருக்காங்க. ஆண்டவரை எங்கே போய் பின்பற்றுறது? பின்பற்றுனா பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுல்ல. இதுக்கெல்லாம் எதுக்கு வம்பு? அதனால நம்ம வழியாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் விட்டாரா இவங்கள? ஆமாம், இவன் மீன் பிடிக்கிற இடத்துக்கு திருப்பி போயிட்டார். மூணாவது தடவை தரிசனம் கொடுக்குறாங்க, போயாச்சு. அப்போ இங்கே போகும்போது என்னன்னா, ராத்திரி முழுவதும் அங்கே கடல்ல இருந்து மல்லு கட்டுறாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு. ஆமாம், ஒன்றும் கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்துட்டு விலகி போனாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப பொருந்தது. ஏன்னா மீன் வந்து ஆத்மாக்கள் தானே. தேவனுடைய அன்பையை ருசித்து பார்த்து, பரமையை ருசித்து பார்த்து, ரெண்டு தடவை தரிசனம் பெற்றதுக்கு அப்புறம் கூட முழு நம்பிக்கை இல்லாமல் நான் மீன் பிடிக்க போகிறேன், எங்களோட யார் வர்றதுன்னு சொல்லி மற்றவங்களையும் கூட சேர்த்துட்டு போய் உக்காந்துட்டு பிடிக்கிறாங்க. ஒரு மீனும் கிடைக்கலாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணத்தினால மீன் கிடைக்கல? அதை கரெக்டான காரணம் என்ன சொல்லுங்க பாப்பா? அப்படி இல்லை, கரெக்டான பதில் இல்லை. அது இந்த வசனத்தின்படி ஒரு சரியான காரணம் இருக்குது. ஊழியத்தில் ஆத்மா கிடைக்கலங்கிறாங்க. விசுவாசம் இருக்குது, மீன் பிடிக்கிறவங்கிற நான் விசுவாசம் இருந்தனால தான் ராத்திரி முழுவதும் போராடி இருக்காங்க. விசுவாசமெல்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து இவங்கிட்ட ஒரு குறை இருந்திருக்குது. இன்னைக்கு ஊழியத்தில் ஆத்மா இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியத்தில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம்? அது அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அதில் வலதுபுறமாக போடல, கரெக்டு. இல்லை, அது இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு நல்லதுன்னு சொல்லி தெரியறத மட்டும் செய்கிறான். தேவனுக்கு என்ன பிரியமான காரியங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் போட்டால் மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனுடைய நம்பிக்கையின்படி வலைய போடுறான். அப்போ பேதுருடைய வலது கண் என்ன சொல்லுதோ அதைப்படி வலைய போடுறாங்க. போட்டு 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 பார்த்தா ஒரு மீனும் கிடைக்கல. அப்புறம் ஆண்டவர் வந்துட்டும் கூட பேதுருவுக்கு அது ஆண்டவர்னு சொல்லி தெரியல. அப்போ தான் கேட்டார், இன் ராத்திரி முழுந்து இருந்து கஷ்டப்பட்டீங்களா, என்ன கிடச்சிதுன்னா? ஒன்றும் கிடைக்கலன்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உனக்கு வலது பக்கமாக நீ வளைய போட்ட, இப்போ நீ என்ன பண்ண, படகுக்கு வலது பக்கமாக நீ வளைய போடு. அப்படின்னா அவன் பேதுருக்கு எந்த பக்கம் அது? இப்போ பேதுருக்கு வலது பக்கமாக வளைய போட்டான், அதனால் கிடைக்கல. அப்ப பேதருக்கு வலது பக்கத்தை விட்டு போட்டு படகுக்கு வலது பக்கமா வலைய போடுங்கிறாரு. அப்ப அங்க நிறைய மீன் கிடைச்சது. இடது பக்கம், அப்ப நம்மளுடைய இடது பக்கத்துல வலைய போட்டா அங்க நிறைய மீன் இருக்குது. என்ன இடது பக்கம்? இப்ப வலதுகன்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி தெரியறத நம்ம செய்யறோம். அப்ப நம்மளுக்கு இடது பக்கங்கிறது என்ன அர்த்தமா இருக்கும்? அப்படின்னா நம்மளுடைய தீமைகள், நம்மளுக்கு எது கெட்டதுன்னு சொல்லி தெரியுதோ அந்த கெட்டதுக்குள்ள வலைய போட்டோம்னா அந்த தீமையெல்லாம் நன்மையா மாத்தினோம்னா நம்மளுக்கு அதுதான் மீன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஞானம்னு கேட்டீங்கன்னா, ஞானம் வந்து பரலோகத்திலிருந்து வராது. ஞானம் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வராது ஞானம். ஆமா, ஆனா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வசனத்தை கொடுக்கிறாரு. ஆனா ஒவ்வொருத்தருடைய ஞானத்தை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட அவனுடைய அளவுகோல் இருக்கு. அல்ல, பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்கிட்ட வரும்போது அந்த ஞானம் வந்து எந்த அளவுக்கு அவன் உணர்ந்து கொள்றான், அவன் அந்த ஞானத்தினுடைய அளவு என்னங்கிறத அவன் கண்டுபிடிக்கணும். ஆமா, அது அவங்ககிட்டயே ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை வச்சு அதை கண்டுபிடிச்சானா ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு அவனுக்கு கொடுத்துருக்கிறார்? யோபு 28:8, யோபு 28:6, பன்னெண்டு 13-14 வாசிப்போம். கடல் ஆழத்துல போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா நிறைய ஆழமான ரகசியங்களை கண்டுபிடிச்சாலும் மனுஷனுக்கு ஞானம் கிடைக்காது. ரொம்ப அதிகமான தத்துவங்களை படித்தாலும் மனுஷனுக்கு ஞானம் கிடைக்காது. அப்போ ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. அப்போ இந்த வார்த்தையில் அதனுடைய அர்த்தம் இருக்குது. ஆமாம், ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. இப்ப ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலே அது கண்டெடுக்கப்படுவதில்லை. அப்படின்னா எப்படி ஜீவன் உள்ள, எப்படி ஜீவன் உள்ளவங்க கிட்ட அது கண்டுபிடிக்க முடியாது? அப்படின்னா பாவத்திலே ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலே கண்டெடுக்க முடியாது. அப்போ இவன், அப்போ ஜீவனுடைய தேசத்தில் இல்லாமல் இருக்குதுன்னா அப்போ மரித்தவருடைய தேசத்தில் இருக்குது. அப்போ என்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு மனுஷன் பாவத்துக்கு மரிக்கிறானோ அன்றைக்கு தான் அவனுக்கு ஞானம் கிடைக்குது. அப்படின்னா அவனுடைய ஞானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பாவத்துக்கு மரிச்சிருக்கிறானோ, என்னென்ன பாவத்தை வந்து தேவனுடைய வார்த்தையினால் அவன் மேற்கொண்டிருக்கிறானோ, அந்த பாவத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த பாவம் எல்லாமே ஞானமாக மாறுது. பாவம் செய்யாதவங்கிட்ட ஞானமே இருக்காது. இப்போ புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கள வந்து தீமையும் செய்ய தெரியாது, நன்மையும் செய்ய தெரியாது. அப்போ தீமை செய்ய தெரியறவனுக்கு நன்மை செய்ய தெரியும். எப்படி நன்மை செய்ய தெரியும்னா அந்த தீமையை அப்படியே நன்மையாக மாற்றுறது தான் நன்மை. அப்போது நம்முடைய தீமைகளை, தீமைகளுக்காக நாம் மறிக்கும்போது அந்த தீமைகள் எல்லாருமே நம்மளுக்கு நன்மைகளாக மாறுது. அதே மாதிரி 28:20, 21-22.
அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறவைகளை எல்லாம் காண்கிறார். அவர் காற்றுக்கு அது நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார். அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார்.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யார் கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கேட்குறது யார், சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, 22 வசனம் வாசிப்போம். நாசமும் மரணமும் ஞானத்தினுடைய கீர்த்தியை மட்டும் கேட்குது. எப்படி கேக்குது? போது போது. அப்போ ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்து இருக்கிறதுனா, உலகத்தில் இருக்கிற ஞானிகளுக்கு அது மறைந்திருக்கிறது, ஜீவனுடைய கண்களுக்கு மறைந்திருக்கிறதுனா, தேவனுடைய வசனத்துக்கு சாகாம உயிரோடு இருக்கிறவன், பாவத்தில் உயிரோடு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அது மறைஞ்சிருக்கிறது. இப்படி மறைஞ்சிருந்தாலும் நாசமும் மரணமும் எங்களுடைய காதுகள்னாலே கேட்டோம் என்கிறது. எப்படி நாசமும் மரணமும் கேட்குது? அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் இடறி விழுகிறான் பார்த்தீங்களா, அந்த இடறி விழுகிற நேரத்தில் தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளே துணிக்கும். அது இடறி விழுந்ததுனால ஆபத்தில் மாட்டினவங்க, அல்லது பெரிய சோதனையில் மாட்டினவங்க, அல்லது பெரிய பிரச்சனைகளை போய் இவங்களாம் வந்து தனக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிஞ்சு ஏதாவது காரியங்களை செய்ய போய் அதில் வர்ற தீமைகளை சந்தித்தவங்க, இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்முடைய காதில் தேவனுடைய ஞானம் ஒழிக்கும். நம்முடைய யோசனைப்படி போனதுனால தானே இப்படி ஆச்சு, தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக போனதுனால தானே இப்படி ஆச்சு அப்படிங்கிறது நம்முடைய காதுகளில் அந்த சத்தம் கேட்கும். ஆனால் எப்போ நம்ம ஞானத்தை உணர்ந்து கொள்ள முடியும்னா, எப்போ கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா நம்முடைய ஞானத்தினுடைய அளவு, நாம் எந்த அளவுக்கு தீமை செஞ்சுருக்கிறோமோ அந்த தீமைகளை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நன்மையாக எப்போ மாற்றுறோமோ அந்த மாற்றுறது தான் நம்முடைய ஞானத்தின் அளவு. அப்போ இதுவரைக்கும் பேதுரு வந்து, பேதுரு தன்னுடைய கண்ணுக்கு, தன்னுடைய வலது கண்ணுக்கு எது நல்லதுன்னு சொல்லி தெரிஞ்சாரோ அந்த பக்கத்தால் வலையை போட்டு மீன் பிடிக்கும்போது மீன் கிடைக்கல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி படகுக்கு வலது பக்கம், அப்படின்னா பேதுருக்கு இடது பக்கம், பேதுருடைய அறியாமை அல்லது பேதுருக்குடைய தவறுகள், பேதுருடைய குறைகள், இந்த இடத்துல இருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நன்மையாக மாற்றும்போது நம்மளுக்கு நிறைய மீன் கிடைக்கும். அப்போ 3 தடவை தரிசனம் கொடுத்தோன்னே ஆண்டவர்கிட்ட பின்னால் போனவர் தான் கடைசியில் வந்து பேதுரு என்ன சொன்னார்னா, ஆண்டவரை வந்து நேரடியாக சிலுவையில் அடிச்சிங்க, என்னைய தலையில் அறிஞ்சன்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுது. அப்படியாக ஒரு மனுஷனுடைய அறியாமை உணர்த்துவதற்கு தேவன் பல தடவை தரிசனம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நம்ம இடறி விழுந்தவங்களுக்கு இதனுடைய காரியங்கள் நல்லா புரியும். அப்போ நம்முடைய வலது கண் நம்மளுக்கு இடைஞ்சல் உண்டாக்குச்சுன்னா அதை பிடுங்கி எரிந்து போடுன்னு சொன்னால், நம்முடைய சுயமான அறிவுக்கு நன்மைன்னு சொல்லி தெரியும் போது நம்மளுக்கு அது இடைஞ்சல் உண்டாக்குச்சுன்னா அந்த அறிவை நாம் எடுத்து போடணும்னு அர்த்தம். அதனால் வலது கண்ணை பிடுங்கணும்னு சொல்லிட்டு வலது கண்ணை பிடுங்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இது ஆணுக்குரிய அர்த்தம். அப்போ நம்முடைய சுய அறிவுக்கு நல்லது, இது நல்லது, இதன்படி செஞ்சால் நம்மளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும், அல்லது வருமானம் கிடைக்கும், அல்லது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நாம் பல திட்டங்களை நம்முடைய சுய ஆலோசனையின்படி திட்டங்களை போடும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளையும் இடற வைக்கிறது, அது மற்றவர்களையும் இடற வைக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வலது கை, லூக்கா மத்தேயு 18 அதிகாரம் 7-8, மத்தேயு 18:7-8.
உன் சப்பானியாய் அல்லது தூதனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
ஆ போதும். மார்க் 9:43-44.
ஒரு கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையனாய் அவியாத அக்னியில் உள்ள நரகத்திலே போவதை பார்க்கலாம். ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புரு சாவாமலும் அக்னி அறியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையனாய் அவியாத அக்னிக்குள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம். சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
போதும். இப்ப லூக்கா 16:15. கை வந்து அவனுக்கு இடைஞ்சல் உண்டாக்குது. எப்படி இடைஞ்சல் உண்டாக்குதுன்னா, எப்படி இடைஞ்சல் உண்டாக்குது, கை வந்து எப்படி இடைஞ்சல் உண்டாக்குது, அது குறிப்பா பாத்தீங்கன்னா வலது கை இடைஞ்சல் உண்டாக்குது. வலது கை வந்து மனுஷனுக்கு இடைஞ்சல் உண்டாக்குது. வலது கையை வெட்டிடலாமா? வெட்டிடலாம். ஆனா ஆவிக்குரியபடி தான் நம்ம அதை வெட்டணும். ஒருத்தருமே இருக்காது. இப்ப லூக்கா 16:15 வாசித்தபடி வாசல இருக்குது அதனுடைய அர்த்தம். மனுஷர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்கள்
மனுஷனுடைய
நற்கிரியைகள் வந்து மத்தவங்க முன்னால காட்டுறாங்க, ஆனா இந்த மனுஷனுடைய நற்கிரியைகள் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பா இருக்குது. இது குறிப்பா யாருடைய கையின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து வலது கண், பேதுருடைய வலது கண் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து வலது கை யாருடைய கையினா, இது ஊழியக்காரங்க கை தான். மாய்மாலம், ஆமாம், மாயா தோமா வந்து அவசுவாசி. இது வந்து மாய்மாலம். மாய்மாலம் யாருக்கிட்ட இருக்குது? கிறிஸ்தவங்கிட்ட இருக்குது. தேவனுடைய வார்த்தையை பெற்றவங்ககிட்ட மாய்மாலம். வெளிப்படையாக நல்லவங்களாக காமிக்கிறது, தன்னுடைய ஒரு கையை மட்டும் காமிக்கிறது, தெரிஞ்சு போயிடும். ஆமா, ஒரு கையை மட்டும் காமிக்கிறது. மனுஷனுடைய நற்கிரியில மட்டும் மற்றவர்கள் முன்பாக வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க, ஆனா இது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பா இருக்கு. ஏசாயா 64:6. ஏசாயா 64:6. போதும். இங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய நீதி வந்து தேவன் முன்பாக கந்தையா இருக்குது. அப்ப மனுஷனுடைய வலது கையில நற்கிரியன்னு சொல்லி நினைக்கிறது, அது தேவனுக்கு முன்பான அருவப்பா இருக்குது. மத்தை 5:39. போதும் போதும். இங்க பாத்தீங்கன்னா வலது கன்னத்துல அரைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அப்படின்னா இடது கன்னத்துல அரைந்தால் அவனுக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கணும். அப்ப இடது கன்னத்துல அரைஞ்சா அவனுக்கு வலது கன்னத்தை நாம கொடுக்கலனால அவன் திரும்பியே அடிப்பான். இங்க வந்து வலது கன்னத்துல அடிச்சாதான் இடது கன்னத்தை காமிக்க சொல்லிக்குது, ஆனா இடது கன்னத்துல அடிச்சா வலது கன்னத்தை காமிக்க சொல்லல. அவன் இடது கன்னத்துல அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். என்ன அர்த்தம் இதுக்கு? ஏன் ஆண்டவர் வந்து குறிப்பா வலது கன்னத்துல அரைந்தால் மட்டும் நீ இடது கன்னத்தை மட்டும் காமிக்க சொல்றாரு? அப்ப இடது கன்னத்துல அரைஞ்சா அவன் வலது கன்னத்தை காமிக்கலனாலும் அவன் திருப்பி அடிப்பான். இதெல்லாம் எங்க சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குது இல்லைங்களா? அடிக்கிறவன் என்ன கோபத்துல அடிக்கிறான்? அடிச்சிருவான், தர்மடி அடிச்சிருவான். அப்படின்னா வலது கன்னத்தில் அறைந்தால் அப்படின்னா நீ நன்மை செய்யும் போது நீ மற்றவர்களால் தண்டிக்கப்பட்டேனா, நீ உன்னுடைய மறுகணத்தையும் காமி. அப்போ வந்து உடனே அவன் வந்து நம்ம நன்மை செஞ்சதுனால அடிக்கிறான், அதனால தான் அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரியுவான். இப்போ இடது கணத்தில் அறைந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தீமை செய்கிறதுனால அடி வாங்கினேனா நீ வந்து வலது கணத்தை காமிக்க வேண்டாம், அவன் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவான். அப்போ காமிச்ச அர்த்தமே இல்லை. அப்போ தீமை செய்யும்போது நம்முடைய நன்மையான காரியங்களை காட்ட முடியாது, நம்ம நன்மை செய்யும்போது நாம் அமைதியாக இருக்கும்போது என்னாதுன்னு கேட்டிங்கன்னா அவன் உடனே மணந்திருப்பான். அப்போ நன்மை செய்து பாடுபட்டால் நீ வந்து அமைதியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்து, ஆனால் தீமை செய்து பாடுபட்டால் அவன் வந்து அடிக்கு மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் வந்து வலது கன்னத்தை அறந்தால் இடது கன்னத்தையும் திருப்பி காட்டு. மத்தேயு 6:3
நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுள்.
போதும் போதும். இப்போ வலது கை நன்மை செய்து, இந்த நன்மை செய்யறது வந்து இடது கை தெரியக்கூடாதாம்மா? எப்படி தெரியக்கூடாது, எப்படி மறைக்கலாம் இருக்கு இடது கை தெரியும். என்ன அர்த்தம்? கட்டதுக்கு அடுத்தவன் இல்லை, நம்மளுக்கே தெரியக்கூடாது, நம்முடைய வலது கை இடது கை தெரியக்கூடாது. என்ன அர்த்தம்? தர்மம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ வலது கை செய்யறத வந்து இடது கைக்கு தெரியக்கூடாதாமா? எப்படி இடது கை பார்த்துட்டு இருக்குது? இல்லையே, இப்ப மத்தவங்களுக்கு சொல்லியா, அவனுடைய இடது கைக்கு தான் சொல்லுது. அது தீமை அது யாருமே செய்ய மாட்டாங்க. இங்க தர்மம் செய்யறது நன்மை தான் செய்வாங்க, ஆனா செய்யும் போது இடது கைக்கு தெரியாம இருக்கணுங்கிறாரு. நோட்டீஸ் அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தெரியுது, நம்முடைய இடது கைக்கே தெரியக்கூடாது. ஆமா, நம்முடைய இடது கைக்கே தெரியக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. எப்படி நம்முடைய இடது கைக்கு தெரியாம அதை மறைக்கிறது? சோத்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மைனா நம்முடைய வலது கைனா நன்மை இல்லைங்களா, இடது கை. அப்போ நம்ம முழுவதும் நன்மை செஞ்சாதான், அல்ல நன்மை செய்கிற அந்த காணிக்கை அல்லது அந்த பொருள் வந்து முழுவதும் நீதியின்படி உண்டாக்குன காரியமாக இருந்தாதான் அது வந்து இடது கைக்கு தெரியாமல் இருக்கும். அப்படின்னா தீமை செஞ்சதுனால கிடைச்ச ஆதாயத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த தீமை செய்கிற ஆதாயத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து பிரித்து நம்ம நன்மை செய்யும்போது என்னாகுதுன்னா, இது இடது கையிலிருந்து எடுத்து தான் நம்ம வந்து வலது கையில் கொடுக்குறோம். தீமை செஞ்சதுனால வந்த ஆதாயத்திலேருந்து எடுத்து தான் நம்ம மற்றவங்களுக்கு உண்மை நன்மை தர்மம் செய்கிறோம். ஆனால் தீமை செய்யாமல் முழுவதும் நன்மையை நாம் செய்திருக்கும் பொழுது அதனால் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம காணிக்கை கொடுக்கும் பொழுது அது வந்து இடது கைக்கு தெரியாமல் இருக்கும். ஆமாம், பாவம் செய்யாமல் முழுவதும் நீதியாக செஞ்சு கிடைச்ச ஆதாயத்தை வச்சு நம்ம ஆண்டவருக்கு நன்மை செய்யும்போது அல்லது காணிக்க கொடுக்கும்போது இடது கை தெரியாது. இப்போ இது இடது கைக்கு தெரிஞ்ச காசை தான் இடது கையிலிருந்து வாங்கி நம்ம மற்றவங்க முன்பாக நம்ம நல்ல மாதிரி நான் வந்து காணிக்க செலுத்துறோம். தெரியக்கூடாது, அதனால தெரியாம செய்யணும். அப்படியும் வந்து செஞ்சா என்ன ஆகுதுன்னா அவன் இடறி போறான். லூக்கா 6:6 போதும். இங்க பாத்தீங்கன்னா சூம்பன கை, வலது கை சூம்பன மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். இவங்க இடத்துல பண்ணி 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 கையை சூம்பி போச்சு. நீ இன்னும் எதுக்கு மற்றவங்களுக்குலாம் இடத்துல பண்ணிட்டு அப்படின்ட்டு அவனுக்கு கையை சூம்பி போச்சு. அது பார்த்தீங்கன்னா இங்க ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துல பிரவேசித்த பொழுது இங்கதான் அவன் வர்றான். மத்த பக்கம் இவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா தெரியுது சொன்ன மாதிரி அது ஓய்வு நாள்ல. ஆமா என்ன அர்த்தம்? ஓய்வு நாள்ல தேவனுடைய சமூகத்துல வரும்போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம அவன் ஏமாத்துறான். அதனாலதான் அவனுக்கு வலது கை சூம்பலவன் அர்த்தம். தூம்பி போச்சுன்னா தேவனுடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டிய காணிக்கையும் தசம் பாகத்தையும் கொடுக்காம ஏமாத்துறதுனால அவன் வலது கை சூம்பினவனாக இருக்கு. ஆனால் இடது கை பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யுது. உலக பிரகாரமாக பணம் சம்பாதிக்கிறது, மற்றவங்களை ஏமாத்துறது, அது பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் நல்லா வேலை செய்யுது. ஆலயத்துக்கிட்ட வரும்போது மட்டும் அவன் வலது கையை சூம்பி போச்சு. கலாத்தியர் 2:9 போதும். இங்க பாருங்க, பேதருக்கும் மற்றவங்களுக்கும் வலது கை கொடுத்து தூக்குறாங்க. அப்படின்னா என்ன? அவங்க பொருள் உதவி செய்து ஊழியத்தை தாங்குறாங்க. இப்போ அதுக்கடுத்தது நாம் கால் பார்ப்போம். மத்தேயு 18:8-9 மத்தேயு 18:8-9 போதும். இங்க பாத்தீங்கன்னா உனக்கு கையாவது காலாவது இல்லைங்களா? கால் மனுஷனுடைய காலம் வந்து இடத்துல உண்டாக்குது. இப்ப கால்னு என்ன அர்த்தம்? அவனுடைய சுயமான வழி. அப்ப மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில இந்த வழியில நடக்கணும்னு ஒரு திட்டம் பண்றான். அந்த திட்டம் பண்ணி போகும் பொழுது அவன் வந்து இடறி விழுகிறான். இப்ப இதுதான் கால் வந்து இடறி விழுகிறது. யோபு 22:1-2 வாசிப்போம். யோபு 22:1-2 வழியில நல்ல வழி சொல்லி நடக்கும் போது அது தேவனுக்கு சரியான வழி அல்ல. அப்போ வந்து கால்கள் சொன்னா மனுஷனுடைய வழிகள். நீதிமொழிகள் 16:25 முதல் 16:7-9 போதும். இங்க மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாதான் அவனுடைய வழிகளை ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார். அவனுடைய வழி வந்து ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா அவனுடைய காலை இடர்களை பண்ணிடுவாரு. எரேமியா 10:23 போதும். அப்ப மனுஷன் போடுற திட்டம் எல்லாமே ஆண்டவர் அவனுக்கு திட்டங்களை கொடுத்தாதான் போட முடியும். அவன் மனுஷன் சுயமா என்ன திட்டம் போட்டாலும் அது கொஞ்ச தூரம் போகும், அப்புறம் வழி கொடுத்துருவான். அதனால ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு திட்டங்களை கொடுத்தாதான் அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். அந்த தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக இவன் ஏதாவது திட்டம் போட்டு போனானா, அப்புறம் பீலயாமுடைய கதை தான். தானியேல் 5:23. தானியேல் 5:23. மனிதனுடைய எல்லா வழிகளுக்கும் அதிகாரி யாருன்னா ஆண்டவர் தான். அதனால நம்ம ஏதாவது திட்டம் போட்டோம்னா அந்த திட்டத்துல தேவன் நம்ம கூட உதவி செஞ்சாதான் மனுஷனுடைய திட்டங்கள் நடக்கும். இல்லாட்டினா அந்த திட்டம் வந்து அப்புறம் அவளை சட்டமா மாறி திட்டம் தோல்வி அடைந்து மனுஷன் இடறி விழுந்துருவான். யோவான் 7:18. மனுஷன் சுயமான திட்டங்களை போட்டு மனுஷனுக்கு முன்னால மகிமையை தேடினானா அவங்கிட்ட ஆண்டவருடைய மகிமை இல்லை. அப்ப மனுஷன் சுயமா ஒரு வழிகளை உண்டாக்கி கொஞ்சம் பேரும் புகழை நம்ம உண்டாக்கணும்னு சொல்லி நினைச்சானா உண்டாக்கிடலாம். ஆனா தேவனுடைய மகிமை அவங்ககிட்ட இல்லை. அப்போ இன்றைக்கி உலகத்தில் நாம் வந்து பிரசித்தி பெற்றவர்களை பார்க்கும்போது என்ன நம்ம தெரியணும்னா அவங்க வந்து அவர்களாகவே மகிமையை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். அதனால் தேவனிடத்தில் அவர்களுக்கு மகிமை இல்லை. யோவான் 12:43. இல்லை இன்னொரு வாசிங்க. தேவன் மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களே மாற்றி மாற்றி இந்த ஏரியா பாஸ்ட்டு அந்த ஏரியா பாஸ்ட்டு அற்புதம் அடையாளம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இவங்களே மகிமைப்படுத்திடுறாங்க. அப்போ தேவன் மகிமைப்படுத்துவதற்கு இவர்கள் கால அவகாசம் கொடுக்கறதில்லை. அதிகமாக விரும்புகிறார்கள். அப்போ இந்த மாதிரி மனுஷனுடைய மகிமையை விரும்பி அந்த மாதிரி தன்னுடைய வழியை அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் மகிமை இல்லை. மல்கியா 2:8. அதனால நாம் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறது தான் வசனம், இவர் சொல்கிறது தான் வியாக்கியானம். பைபிளை வந்து சரியாக படிக்காமல் என்ன வியாக்கியானம் வருதோ அந்த வியாக்கியானத்தை சொல்லிடுறது. இப்படி வந்து ஊழியக்காரனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடறுகிறான். அவர்கள் ஊழியக்காரர்கள் பின்பற்றுகிற ஜனங்களும் வேதத்தை குறித்து இடறி விழுகிறார்கள். நீதிமொழிகள் 5:1-7 வாசிப்போம்.
என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை தாய். அப்போது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை பார்த்துக் கொள்ளும். பரஸ்பரின் உதடுகள் தேன் கூட்டை போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கிற முடிவோ எட்டிய போல் கசப்பும், இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போல் கூர்மையாய் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகள் அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்போது எனக்கு செவி கொடுங்கள், என் வாய் மசனை விட்டு நீதான் திருங்கள்.
ஆ, போதும் போதும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ பரஸ்திரி அப்படின்னா அந்நிய ஸ்திரீ அப்படின்னா அந்நிய சபை, நல்லா வசனம் பேசுறாங்க. ஆமா, நல்லா சக்கர மாதிரி பேசுவாங்க. ஆமா, ரொம்ப கேட்கறதுக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லுவாங்க. ஆமா, எல்லாம் செய்வாங்க. ஆமா, ஆனா வழியில பாத்தீங்கன்னா நடக்கிற வழி பாத்தீங்கன்னா, ஆமா, தேவனுடைய இருபுறம் கருக்குள்ள வார்த்தைகள் தான் வாயிலும் இருக்கும். ஆனா கால் பாத்தீங்கன்னா மாறி மாறி போகும். இந்த பக்கம் கொஞ்சம் நடக்கும், அந்த பக்கம் கொஞ்சம் நடக்கும். இப்படி வளைஞ்சு 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 நடக்கும். ஆ, நன்மையும் கொஞ்சம் செய்வாங்க, கொஞ்சம் தீமையும் செய்வாங்க. ஆமா, மாத்தி மாத்தி இருக்கிறதுனால யார் இது, எப்படி இவங்க ஊழிய பாதைனா என்ன, இவங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத இன்னொரு மனசனால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து மாறி மாறி ரெண்டு வழியில
நடப்பான்.
ஆமா, அதனால நீ அவனை வந்து பின்பற்றாத. அவன் வந்து என்னைய போல பேசினாலும் சரி, இனிமையா பேசினாலும் சரி, எல்லாம் பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணு பிள்ளைகளே அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு முதல்ல செய் கொடுங்க. ஆமா, தேவனுடைய வாயிலிருந்து நேரடியாக புறப்பட்ட வார்த்தைகள் என்னவோ அதே கவனிச்சிங்கன்னா இந்த மற்ற ஏமாத்து வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை விட்டு போட்டு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அப்படி இருக்குது, நிருபத்தில் எப்படி இருக்குது, அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மூலக்காரணம் இந்த கிறிஸ்துவாகிய தேவனுடைய வார்த்தை தான். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுடைய வியாக்கியானம் தான் மற்ற புஸ்தகங்களெல்லாம் எழுதியிருக்குது. அப்போ இந்த முக்கியமான வார்த்தையை விட்டு போட்டு நல்லா இனிமையாக பேசுனாங்க, நல்ல வியாக்கியானம் நல்லா இருந்தது, வெளிப்பாடு நல்லா இருந்தது, தரிசனம் நல்லா இருந்ததுன்னு போய் போய் கடைசியில் இடர் கொடுத்துருவோம். ரோமர் 14:13-15 ரோமர் 14:13-15 மனுஷனுடைய சாப்பாடு அடுத்தவனை கெடுக்குது, இவனை கெடுக்காது. அதனால இவன் எல்லாம் சாப்பிட்றான், ஆனால் அடுத்தவனுக்கு இவன் சாப்பிட்ற சாப்பாடு அடுத்தவனுக்கு எடுக்குது. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்குது, என்னவா இருக்கும்? ரோமர் 14:20-23 வாசிப்போம். சாப்பாடு அவனுக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிஞ்சா அவன் சாப்பிடலாம், ஆனா அதை கொண்டு போய் அடுத்தவங்கிட்ட கொடுக்க கூடாது. 1 Corinthians 8:13
போஜனமானது நன்மை நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இவை இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் இவ்விதத்திலே பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். எப்படியெனில் அறிவுள்ளவனாகி உன்னை விக்கிரக கோவிலை பந்தியிருக்கும் ஒருவன் கண்டால் பலவீனமாக இருக்கிறவனுடைய அவனுடைய மனசாட்சி பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட நிலையை புசிக்கிறதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை பின்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். அதனால் போதகன் என் சகோதரருக்கு இடர் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கு மாம்சம் குச்சியாக இருப்பேன்.
போதும், இங்க வந்து நம்ம எழுத்தின்படி சாப்பிட்ற சாப்பாடு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிச்சுன்னா அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடாம இருக்கணும். சோத்திரம். இப்போ இது நம்ம எழுத்தின்படி பார்த்தோம். அதே மாதிரி ஆவிக்கிரிய நிலைமையிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரம் 18 22 வரை வாசிப்போம்.
முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன்.
இங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையில சாப்பிட்றத பத்தி அப்போஸ்தலன் இப்போ சொல்றாரு. அப்போ முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். இன்னைக்கு சபையில் இருக்கிற பிரச்சனைகள் எதனால வருதுங்கிறத அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிரச்சனை வந்தாதான் நல்லவன் யாரு கெட்டவன் யாருங்கிறது தெரியும். பிரச்சனையே இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாம் கூட்டத்தில் கோயிந்தா போட்டுக்கிட்டு எல்லாம் மொத்தமாக அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அப்போ பிரச்சனை வர்றது நல்லது தான் ஒரு விதத்தில் பார்த்தா. அப்போ நீங்கள் ஓரிடத்துல கூடி வரும்பொழுது முதல்ல என்ன நடக்குது? இல்லை 11:20 வசனம் வாசிப்போம். போதும் போதும், இப்போ நம்ம ஒரு 10 கூடியாச்சு. 10 கூடினே என்ன நடக்குது? என்ன இப்போ இது வந்து ஆவிக்குரிய நிலைமையில் சொல்லப்பட்ட காரியம் இது. முதல்ல நான் சொல்கிறது நீ கேளு, நான் சொல்கிறத நீ கேளு. ஒருவன் பசியாயிருக்கிறான், இன்னொருத்தன் வெறியாயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அப்படி இல்லை, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சரியா வரல. பசியா இருக்கிறானா, நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதுக்கு ஏற்ற உணவு ஆவிக்குரிய அளவு கிடைக்காதான்னு உட்காந்துருக்கிறான். ஒருத்தன் நம்மளுடைய இருதயத்திற்கு ஏற்ற தேவனுடைய ஆவிக்குரிய அறிவு இன்னைக்கு நம்மளுக்கு பிரசங்கத்தில் கிடைக்காதான்னு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் என்ன பண்ணுறானா, இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறது, இதுக்கு மேலே நான் நல்லா பண்ணுவேன், என்னை பேச விட்டால் நான் நல்லா பண்ணுவேன், அவன் வெறியாக இருக்கிறான். இன்னொருத்த என்ன பண்ணுறானா, நான் சொல்கிறத நீ கேளுங்க. அப்போஸ்தலன் இப்போ சொல்கிறாரு, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதில் அல்லவே. அப்போ ராபோஜனம்னு என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றது. அப்ப இந்த ராபோஜனம் இன்னைக்கு எழுத்தின்படி பண்ணிடுறாங்க, ஆனா ஆவிக்குரியபடி இருக்கிற ராபோஜனம் பார்த்தீங்கன்னா சரியான கலாட்டாவா இருக்குது சபைக்குள்ள. இங்கே வந்து நம்ம எழுத்தின்படி ராபோஜனம் இல்லைன்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய ராபோஜனத்தை நம்ம சாப்பிட்றோம், ஆனா அந்த தேவனுடைய ஒழுங்கையும் நம்ம கீழ்படுகிறோம். அப்போ யாருக்காவது ஒன்று தெரிஞ்சதுன்னா அதை முதல்ல சொல்லணும். அப்போ தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து வர மாதிரி இருந்தால் நம்ம எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும். அதை விட்டு போட்டு பசியாக இருக்கிறவங்கிட்ட என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்கிற ஊர் கதையெல்லாம் சொல்லி அவனுக்கு இதுதான் ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிடுனா அவன் எப்படி அவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி வந்து இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய சுயமான அறிவை வைத்து கொண்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதே எல்லாரும் சாப்பிடுங்க, ஆவிக்குரிய அறிவை நான் சொல்கிற மாதிரியும் நீங்கள் சாப்பிடுங்க, இதை பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது அது வந்து தேவனுடைய ராபோஜனம் இல்லாமல் அது வேறு மாதிரி எங்கேயோ போகுது. 2 கொரிந்தியர் 6:3
இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தின் ஆலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம்.
ஆ போதும், இப்போ ஊழியக்காரனாக இருந்தா அவங்க வந்து கண்ணு தரிசனம் நல்லா இருக்கணும், கை நீதியின் கிரியல் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் கால் அவங்களுடைய வழிகள் நல்லா இருக்கணும், இது எல்லாம் நல்லா இருந்தால் அப்புறம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னு ஆவிக்குரிய நிலைமையில் அவங்க பிரசங்கம் பண்ணுற அந்த ஆவிக்குரிய சாப்பாடு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும், இது எல்லா வகையிலும் இருந்தால் தான் அவங்க வந்து நல்ல ஊழியம் செய்ய முடியும். அதை விட்டு போட்டு இதில் நாளில் எங்கேயாவது பக்கம் இடறி விழுந்தாச்சுன்னு வைங்களேன், இவனும் இடறி விழுவான் மற்றவனும் இடறி விழுவான். அதுக்கப்புறம் மனுஷனுடைய சரீரத்தில் இடறி விழுகுது என்னன்னு கேட்டிங்கன்னா மனுஷனுடைய இருதயம். இந்த இருதயம் எப்படி இடறி விழுகுதுன்னா மத்தேயு 13:20-23 வாசிப்போம். மத்தேயு 13:20-23 இங்க இருதயத்துல எப்படி இடறான்னு கேட்டீங்கன்னா இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டுட்டான், ஏற்றுக்கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வசனத்தின் நிமித்தம் துன்பமும் கஷ்டம் வந்ததுன்னா அவன் இடரில் அடைஞ்சிடறான். என்னத்தினால இவன் எப்படி இடரில் அடைகிறான், என்ன காரணம்? இந்த கற்பாறையில் விதைச்சது கரெக்டு, ஆனால் வந்து முதல்ல வசனத்தை கேட்கும்போது சந்தோஷத்தோட
கேட்குறானே,
ஆ தனக்குள்ள வேறு இல்லை, ஆனால் இடறதற்கு மெயினான என்ன காரணம்? இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிலத்தை விதைய விதைக்கும் போது நல்ல நிலத்தில் விதைக்கலாம், முள் இருந்தாலும் சரி கல் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி போட்டு விதை கேட்கும் போது ரொம்ப அந்த சந்தோஷமாக இருந்தது, நல்லா இருந்தது, சபைக்கு போனால் நல்லது, கிறிஸ்தவங்களாம் மாறிட்டோம், அது கிடைக்கும் இது கிடைக்கும், நம்ம ஊழியம் செஞ்சால் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இருதயம் வந்து என்ன சுத்தம் ஆக்கலை, உள்ள விதைச்சிருக்கணும், இது முள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இருதயத்துல கொஞ்சம் வசனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது என்னதுன்னு கேட்டீங்கன்னா முள் வளருது அல்லது கற்பாறை இருக்குது. இப்படி வந்து வசனத்து நிமித்தம் வந்து பிரச்சனைகள் வரும் பொழுது ஒன்று கீழே வேர் இல்லாதனால பயிர் வந்து வளர மாட்டேங்குது, இன்னொன்று உலக கவலை மேலே இருந்து அமுக்கிறதுனால அங்கே வந்து பயிர் வளர மாட்டேங்குது. அப்போ வந்து இருதயத்தில் வந்து இடறி விழுகிறான். இதுக்கு என்ன காரணம், இருதயத்தில் இடறி விழுகிறதுக்கு என்ன காரணம்னு
கேட்டிங்கன்னா
இருமனசாக இருக்கிறது. ஆமாம், இருமனம் அப்படின்னா இருதயத்தை சுத்தம் பண்ணலை ஆனால் தேவனுடைய வார்த்தையும் வேணும். அப்போ ஏதாவது ஒரு மனசாக இருக்கணும், முதலாவது இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டு அங்கே முழுவதும் தேவனுடைய வார்த்தையில் சுத்தமாக விதைச்சிருந்தாங்கன்னா இந்த இருமனம் இல்லாமல் ஒரு மனமாக இருந்திருந்ததுன்னா அந்த இருதயத்தில் இடர்கள் இருக்காது. அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் இடர்கள் வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இருதயத்தில் கொஞ்சம் முள்ளும் இருக்குது, கொஞ்சம் தேவனுடைய வார்த்தைகளும் இருக்கிறது, அல்லது கொஞ்சம் கல்லும் இருக்குது அதில் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையும் இருக்குது. இப்படி இருதயம் சுத்தம் பண்ணாமல் போடாமல் இருமனம் உள்ள இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டதினால் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் இடறுதல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு வந்து ஆவிக்குரிய நிலைமையில் இடர்கள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வலது கண், அப்புறம் வலது கை, அப்புறம் வலது கால், இல்லை வலது கால்னு இல்லாமல் முழுது அவனுடைய வழிகள், அப்புறம் வந்து போஜனம், அவனுடைய ஆவிக்குரிய சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சது தான் உலகத்துக்கே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு, யாவரும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லிட்டு, என் கதையை சொந்த கதையை சோக கதையை சொல்கிறது தான் உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்புறம் மனுஷருடைய இருதயம், எப்பவுமே இருமனமுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளுக்கு ஆவிக்குரிய இடர்தல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதில் வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, நம்முடைய சொந்த வழிகளை விட்டு போட்டு, சொந்த தரிசனத்தை விட்டு போட்டு, சொந்தமாக நல்லதுன்னு சொல்லி தெரிகிறத விட்டு போட்டு, தேவனுக்கு என்ன பிரியமானது, தேவன் இந்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வழிகள் என்ன, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்னங்கிறத தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து அல்லது மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதன்படி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இடர்தல்கள் இல்லை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடர்கள் வர்றதுக்கு என்னென்னங்கிற காரணம் கண்டுபிடிச்சாச்சுன்னா, நம்ம நடக்கும்போது அப்பப்போ தடி கொழுகிறோம் பார்த்தீங்களா, அந்த தடி கொழுகிறதுல இல்லாமல் நம்ம நல்ல வேகமாக சந்தோஷமாக நம்முடைய பயணம் இருக்கும். ஆமாம், நம்மளும் இடறி விழுந்து இன்றைக்கி நம்ம மற்றவங்களும் இடறி விழ செய்து கொண்டே இருக்கிறோம். அது பெரியவங்கன்னா தெரியாது, சின்ன பிள்ளைகளை இடறி விழ வச்சா எப்படி இருக்கும், அப்பா சொல்கிறது கேட்குறதா அம்மா சொல்கிறது கேட்குறதான்னு தெரியாமல் நானே குழம்பி போயிருக்கேன்னு நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை இடறி விழுகாமல் நாம் தேவனுடைய கற்பனைகளின்படியும் தேவனுடைய பிரமாணத்தின்படியும் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையாவது நம்ம நித்திய ஜீவ வழியில் நடக்கும் பொழுது பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் சிறு வயதிலே நடத்து, அவன் முதிர் வயதிலே வந்து விடாது இருப்பான். அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா, அநேக பெரியவர்களாகி தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களும் சரி, ஆவிக்குரிய நிலைமையில் நல்ல சந்தோஷத்தை அனுபவித்ததில் எல்லாருமே சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சண்டே ஸ்கூலில் படித்த வசனம்தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு, அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்போ வந்து நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன், அப்படி ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் பிள்ளைகளை வந்து நம்ம சரியான வழியில் நடத்தணும். பெரியவங்க இடறி விழுந்தாங்கன்னா அவங்க எப்படியும் ஜமாச்சிருவாங்க, சின்ன பிள்ளைங்க இடறி விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அவன் நல்லதாக தெரியுது உனக்கு என்ன நல்லது தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவன் போகிற வழியிலே நம்ம விட்டுகிட்டே இருப்போம், ஆனால் அது முடிவும் மரண வழியில் கொண்டு போய் விடும். அதனால் நாம் நம்முடைய குடும்பத்தை இடறி விழாமல் செய்வதற்கு, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை இடறி விழாமல் செய்வதற்கு, நம்முடைய சுய தரிசனத்தை விட்டுவிட்டு தேவனுடைய தரிசனம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் போகும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.